தாரகாசனுடைய மாயையிலே தாரகாசுரனும் க்ரௌஞ்சகிரியும் சேர்ந்து செய்த மாயையிலே மயங்கி கிடக்கின்றார்கள் வீரபாகு முதலான தேவர்கள் எல்லாம். மற்ற பூதகணங்கள் எல்லாம் தாரகாசுரனுடைய அடுக்கி பயந்து அவனுடைய போர் ஆற்றலுக்கு மாட்டாது ஓடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாரதர் மூலமாக கேள்விப்பட்டார் முருகப்பெருமான், தானே யுத்தகலத்திற்கு வருகிறார். இதைத்தான் முதல்லேயே பார்த்தோம். வாசனா என்று சொல்லக்கூடிய நம்முடைய அநாதி காலமாக இருக்கக்கூடிய அந்த பழக்கம் என்று நான் ஒரு உதாரணத்தை சொல்லிருக்கேன். பழக்கம் என்பது கிடையாது, வாசனா என்பது அநாதி காலமாக நாம் செய்திருக்கக்கூடிய கர்மங்களினுடைய பதிவுகள், ரிஜிஸ்டரி, வேற ஒன்றும் கிடையாது. என்ன என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை அனுபவித்தது போக மற்ற பதிவுகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய கர்மங்களோடு அல்லது பாப புண்ணியங்களோடு சேர்ந்து வரக்கூடியது வாசனா என்கின்ற க்ரௌஞ்சகிரியும், அதுல இருக்கக்கூடிய மாயாவலமாக இருக்கப்பட்ட தாரகாசுரனும். இவனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தானே யுத்தகலத்திற்கு செல்லுகிறார். அவருடைய நாமாவளிகளை எல்லாம் தேவர்கள் எல்லாம் பாடி புகழ்ந்து கொண்டாடி மீண்டும் வீறு பெற்றவர்களாக யுத்தகலத்திற்கு சென்று மீண்டும் சண்டையிட செல்லுகிறார்கள். தாரகாசுரம் பார்த்தா என்னடாதி இவ்வளவு நேரம் ஓடிக்கொண்டிருந்தார்கள், மீண்டும் வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அங்கே ஒரு பெரிய கப்பலானது, ஒரு கடலிலே தனித்த கப்பலானது எப்படி வருமோ பளபளப்பாக, அது போல முருகப்பெருமானுடைய ரத்தமானது வாயுவினாலே, சேர்ந்தியாக இருந்த வாயு பெருமானாலே ஒட்டி கொண்டு வரப்படுகிறது. தூரத்துல இருந்து பார்க்கிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய தூதுவனை பார்த்து கேட்கிறான், யாரது என்று கேட்டான். கேட்ட பொழுது அந்த தூதுவன் சொல்லுகிறான், மிகச்சிறந்த மலர் போன்ற கண்களும் மலர் போன்ற திருவடிகளும் செழும் தாமரை அன்ன அந்த திருவடிகளும் கொண்டிருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அந்த மகாபுருஷர் சாதாரணமானவர் கிடையாது, சிவகுமாரர். இப்பேற்பட்டவரை, உலக நாயகனாக இருக்கப்பட்டவரை, இவரை யாராலும் எதிர்த்து வெல்ல முடியாது என்று இருக்கக்கூடிய திறம்பட்டவரை, திறம்படைத்தவரை, பராக்கிரமம் கொண்டிருக்கிறவரை, மன்மதனை விட தேஜஸும் அழகும் பொருந்தியவராக இருக்கப்பட்டவரை சிவபெருமான் குழந்தையாக தன்னுடைய மகனாக அடைந்திருக்கிறார் என்று சொன்னால், அதை விட பாக்யசாலி, சிவபெருமானை விட பாக்யசாலி யாரு இருக்க முடியும்? மன்மதனை அழித்து யமனை உதைத்து திரிபுரத்தை தகனம் செய்து காலகால விஷத்தை எல்லாம் அருந்தி தட்சன் வேள்வியை அளித்தாரே, அந்த பரமேஸ்வரனாலும் கூட, இவ்வளவு காரியங்களையும் செய்த பரமேஸ்வரனாலும் கூட இவரை எதிர்த்து போரிட முடியாதுன்னா வேற யாரை, யாராலே இந்த முருகப்பெருமானை எதிர்த்து போரிட முடியும்? எப்படி தன்னுடைய தன்னிடத்திலே இருந்து பிறக்கக்கூடிய குழந்தையை தன்னை போலவே பார்க்கிறார்களோ, அதே போலவே ஒரு விளக்கிலே இருந்து ஒரு பெரிய தீவட்டியானது ஏற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு ஜுவாலையாக பிரகாசமாக இருக்குமோ, அதை போல முருகப்பெருமான் சிவனிடத்திலே இருந்து வந்து தோன்றி இருக்கிறார். சிவனுக்கு மகிழ்வும் சிவனுக்கு பெருமையும் கொடுக்கக்கூடிய சிவகுமாரர் இவர்தான் நம்மை எதிர்த்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தூதுவன் எல்லா விளக்கும் சொல்லுகிறான். சொன்ன உடனே தன்னுடைய சாரதியை பார்த்து சொன்னானா, சாரதி, உலக குருவாக யார் விளங்குகின்றாரோ, சர்வேஸ்வரனாக எவன் இருக்கின்றானோ, அந்த பரமேஸ்வரனுடைய குமாரன் வந்திருக்கிறார். நான் போய் அவரிடத்துல சில வார்த்தைகள் பேச வேண்டும், நீ அவரை நோக்கி செலுத்து, என்னுடைய ரதத்தை செலுத்து என்று சொல்லுகிறான். இங்க காந்தத்துல வந்து தூதுவன் சொன்னதாக முருகப்பெருமானுடைய அழகு வரும், பிறகு இவன் பார்த்ததாக அழகு வரும். இங்க கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது முருகப்பெருமானை பார்த்து கோபம் கொண்டு வருகின்றான். முருகப்பெருமானை பார்த்த உடனேயே அவன் மதிமை எங்கே நிற்கிறான்? இவனுடைய வார்த்தையாக, அல்லது கச்சியப்பருடைய வார்த்தையாக, இதே காந்தத்தினுடைய பொருளையே அப்படியே கச்சியப்பு முனிவர் தன்னுடைய வார்த்தையாக சொல்லுவார். தன்னை மறந்து, தன்னுடைய உணர்வு மறந்து நின்றானான் தாரகாசுரன். இறைவனிடத்திலே மாயையும் சரி, கர்மமும் சரி, ஆணவமும் சரி ஒடுங்கி செல்லும், தன்னை மயங்கி அவை நிற்கும். அந்த மயக்கம் எல்லாவற்றிற்கும் மயக்கத்தை கொடுக்கும். மாயை என்பது எல்லாரையும் மயக்கும், ஆனால் இறைவனுடைய சன்னிதானத்திலே அது மயங்கி கிடக்கும். தன்னுடைய மாயை, மாயைக்கே மாயை வந்தது என்பதை போலவே இவன் தாரகாசுரனே தன்னுடைய உணர்வு மறந்து நின்றான். இதை ரொம்ப அழகா கச்சியப்பர் சொல்லுவார். இதுல என்ன அழகுன்னா, இந்த பாடல் சிங்கமுகன் அவன் பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய பாடல், சூரபத்மன் பார்க்கக்கூடிய பாடல். இந்த பாடல்லாம் மூ மூ என்கின்ற வார்த்தை பலமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கும். பெரும்பாலும் இதனுடைய அந்த தத்துவ கருத்துக்கள் ஒரே போல இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. இதுல பாடுவார், முழுமதி அண்ணன் ஆறுமுகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும் வேறும் வேறுட படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும் அணிமணி தண்டை ஆர்க்கும் செழுமலர் அடியும் கண்டான் அவன் தவம் செப்பற்பாற்றோ. ஆச்சரியப்படுகின்றார் கச்சியப்பும் இவர். முழுமதி என்ன ஆறு முகங்களும் அப்படியே சந்திரன், இது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், சசி கோடி வெண்மதி எழுந்து வரும்படியாக சந்திர சூரியர்கள் அப்படி கோடி சந்திரன் கோடி சூரியன் வந்தா எப்படி இருக்குமோ அந்த பிரகாசமும் தன்மையும் அது போல எழுந்து வருக இவருடைய முகம் இருக்கின்றது என்று பாடுவார் அருணகிரிநாதர். இங்கே முழுமதி அப்படியே பூர்ணமான சந்திரன், அந்த முழுமையான சந்திரன் இருக்கின்றானே பௌர்ணமி சந்திரன், அது போன்ற ஆறு முகங்கள் அவனுக்கு அங்கே சசாங்கன் என்று பெயரிடப்பட்ட சந்திரனுக்கு கூட களங்கம் உண்டு. ஆனால் முருகப்பெருமானுடைய முகத்திலே எந்த விதமான களங்கமும் இல்லாதவனாக வருகின்றானா அந்த ஏகவர்ணனாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான். ஆறு முகங்களோடு வந்தான் அவனுடைய விழிகள், முன்னான்காகும் விழிகளின் அருளும் இதுதான் அழகு. பார்க்கணும், தாரகாசுரன் பார்க்கிறான், பார்க்கும் பொழுது அந்த தன்மை, ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா நம்ம பார்க்கலாம், யாராவது சாதாரணமா சண்டை போடுகிறார்கள், அட நாமே யாட்டையாவது வாய் சண்டை போடுறோம், கை சண்டையை விட்டுருங்க வாய் சண்டை போடுகிறோம் என்று சொன்னால் முகம் அப்படியே சிவக்கும், முகம் கோணிக்கொண்டு செல்லும், கண்கள் சிவக்கும், கண்கள் குறுகும், அருணனுடைய முகத்தினுடைய பாவனைகள் மாறுபடும். நம்ம பார்க்கும்போது ரொம்ப தன்மையா கூலா இருக்கிறார் சார், இப்படி யாராவது சொல்லுவோமா, ரொம்ப தன்மையா இருக்கிறார், நம்ம இப்படி யாட்டையாவது அந்த கோபத்தோட இருக்கிறவர் பார்த்து என்ன இப்படி கொதிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா முருகப்பெருமான் யுத்தகலத்திற்கு வந்திருக்கிறார், அவருடைய முகம் மிக தன்மையானதாக இருக்கின்றதா, அதை விட அழகு என்னன்னார், கண்கள் வந்து முகத்திலே அந்த மனத்திலே இருக்கக்கூடிய அகத்திலே இருக்கக்கூடியதை புகத்தை புறத்திலே காட்டக்கூடியது கண்கள், அந்த கண்கள் அருளை வெளிப்படுத்துவதாக தாரகனுக்கு தெரிகின்றது. அதுதான் முக்கியம், ஒரு அசுரனுக்கு ஒரு விரோதிக்கு பார்க்கும் பொழுது ஆஹா இவனுடைய அழகு எப்பேற்பட்டது. ஏன்னா குமரவேள் என்று சொல்லும் பொழுது குமரவேள் குமரன் தன் தாதையை பாடிப்பற என்று பாடுவார் சொல்லி இருக்கிறது மாணிக்கவாசகர். ஒரே ஒரு ரெண்டு சரித்திரம் சொல்லுவார், கண்ணப்ப நாயனார் சண்டேச நாயனார் என்று சொல்லி, அதே மாதிரி முருகப்பெருமானை மட்டும்தான், கணபதியை பற்றி சொல்லல, குமரந்தன் தாதையை பாடிப்பறான்னு 656 பாட்டுல முருகப்பெருமானுடைய தந்தை என்று சொல்லுவார். என்ன அழகுக்கு அழகன், நம்ம முதல்ல பார்த்தோம் இவன் எப்பேற்பட்டவன், மனசிஜ கோடி கோடி லாபன்யாய தீனச்சரண்யாய ஸ்ரீசோ பிரம்மண்யாய நமஸ்தே நமஸ்தே, மனசிஜ கோடி கோடி லாவண்யாய தீனச்சரண்யாய ஸ்ரீசோ பிரம்மண்யாய, மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யாய, அதான் மனசிஜன்னா மன்மதன், கோடி கோடி மன்மதர்கள் சேர்ந்தாலும் இவனுடைய லாவண்யம் அழகு இருக்கிறதே அதை தாண்டினவன் முருகப்பெருமான். தீட்சிதர் தன்னுடைய கிருதியில பாடுவார், அப்பேற்பட்ட இவனுடைய அழகை பார்க்கிறான் முழுமதி அண்ணன். ஆறு முகங்களும் ஆறு சந்திரன் உதித்தது மாதிரி பௌர்ணமி சந்திரன் ஆறு இருந்தா எப்படி இருக்கும், அது போல முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும், 12 விழிகள்ங்கிறத முன்னான்காகும் விழிகளின் அருளும், விழிகளை பார்த்தா அந்த விழிகளிலே அருள் தெரிந்தது இவனுக்கு, கோபம் தெரியல அருள் தெரிகிறது, இதுதான் அந்த இடத்துல அதிசயம், அருள் தெரிந்தது விழிகளின் அருளும் வேலும் வேறுள படையின் சீரும். கையிலே வேலேந்தி இருக்கிறார் வேலன் முருகப்பெருமான், 11 ஆயுதங்களும் இருக்கின்றன, தண்டு அதாவது கதாயுதம் வேல் அம்பு எல்லாம் ஏந்தி கொண்டிருக்கிறார், வில்லு பரசு மணி எல்லாம் துவஜம் என்று சொல்லும்படியாக அவருடைய கொடி எல்லாவற்றையும் கையில ஏந்தி கொண்டிருக்கிறார், அதெல்லாம் வேறுள படையினார், வேலும் வேறுள படையின் சீரும் அந்த சிறப்பை பார்க்கிறான், அழகிய கரம் ஈராறும், படை இருக்கிறது சிறப்பான படைகள் படைக்கலங்கள் இருக்கின்றன, ஆனா படைக்கலங்களை பிடித்த காரணத்தினால வீரம் தெரியல, இன்னும் அழகு தருகிறதா, ஏன் அழகுக்கு படை கலங்களுக்கு இவருடைய கரங்களினாலே அழகு பெற்றதுன்னா சீர்மையான கரங்களினாலே அழகிய கரம் ஈராறும், இந்த அழகிய கரங்களினாலே அந்த படைகளுக்கு சிறப்பு வந்தது, வேறுள படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும். அது மட்டும் கிடையாது, சின்ன குழந்தை அணி மணி தண்டையார்க்கும் சுழுமலர் அடியும் கண்டான், அழகிய அணிந்திருக்கக்கூடிய அழகிய மணித்தண்டை
இது அருணகிரிநாதர். தண்டகனி வெண்டகன் கிங்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்த ஒரு கொண்டு நன் சந்தடமடைந்து நன்றன்பு போல கண்டுற கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றும் சந்தியாவோ அப்படியே ஆடிக்கொண்டு மிருகப்பெருமான் காட்சி கொடுக்கின்றார் அருணகிரிநாதருக்கு. அதை பாடுகிறார். தண்டகனி வெண்டகன் கிங்கிணி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன் பரிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நன் அன்பு போல கண்டுற கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தி. அப்படியே பாருங்க, கச்சியப்பருடைய பாடல் ஸ்காந்தம் கச்சியப்பருடையது அருணகிரிநாதர் அப்படியே இருக்கும். என்ன அழகு, என்ன அழகு என்று பார்க்க கந்தனுடைய அழகை கண்டு வியக்கிறான். அழகிய கரம் ஈராறும் அணி மணி தண்டை ஆர்க்கும் செழுமலர் அடி, தாமரை போன்ற சிவந்த தாமரை பாதங்கள், இந்திரிய தாப சபலத்தை எல்லாம் அறுக்கக்கூடிய பாதங்கள், போதகம் தரு கோவே என்று எவன் இருக்கின்றானோ எவனை எவனுடைய திருப்பாடல்களை எல்லாம் வாசித்து காணோனாதது பூஜித்து கூடனாதது வாய்விட்டு பேசோனாதது நெஞ்சினானே மாசர்க்கு தோணனாதது நேசர்க்கு பேரோனாதது என்று எந்த பாதங்கள் இருக்கின்றதோ அந்த பாதங்களை பார்க்கிறான். தாமரை போன்ற பாதங்கள், மென்மையான பாதங்கள், அங்கே தண்டையனி வெண்டையன் கிங்கினி சதங்கையின் தண்களர் சிலம்புடன் கொஞ்சி கொண்டிருக்கக்கூடிய அணிமணி தண்டை ஆர்க்கும், அப்படியே சலங்கையை கொஞ்சி கொண்டிருக்கிறதா இருக்கும். ஒரு குழந்தை நடை பயின்று கொண்டே இருக்கும் பொழுது சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அவனுடைய காலில இருந்து. அதே போல இவர் நடை பயிலக்கூடிய சிறு குழந்தையாக இருக்கிறாரா, இதை பின்னாடி ஸ்காந்தத்துல சொல்லுவான், 16 வயசு கூட நிரம்பாத ஒரு பாலகனாக இருக்கிறாயே என்னிடத்துல பொறுக்கு வந்தாயான்னு ஸ்காந்தத்துல கேட்போம். இங்கே அந்த தண்டை ஆர்க்கும் சுழுமலர் அடியும் கண்டான், மேலிருந்து பார்க்கிறான். ஆண் தெய்வங்களுக்கு சொல்லும்போது பாதாதிகேசமாக பாட வேண்டும், பெண் தெய்வங்களுக்கு சொல்லும் பொழுது கேசாதிபாதமாக பாட வேண்டும். இதுதான் மரபு, கவி மரபு சொல்லுவார்கள். ஆனா அருணகிரிநாதருடைய பாடலை பார்த்தாலும் சரி, கந்தபுராணத்துல பார்த்தாலும் சரி, ஸ்காந்தத்துல பார்த்தாலும் சரி, முருகப்பெருமானை கேசாதிபாதமாக அதாவது தலையிலே இருந்து பாதம் வரைக்கும் பார்க்கக்கூடியதான் நீங்க பார்க்கலாம். இது ஒரு அழகு. இவன் அம்பிகையே, முருகப்பெருமான அதாவது சிவபெருமானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தியான அம்பிகையே முருகப்பெருமானாக வந்தாள் என்பது ஒரு மறைபொருள். எந்த அம்பிகைக்கு உள்ளே இருந்த பாலா திரிபுரசுந்தரியாக அவள் வருகிறாளோ அதே போல முருகப்பெருமான் சிவபெருமானிடத்திலே இருந்து பாலனாக குமாரனாக அவதரித்திருக்கின்றான். அம்பிகை தவிர வேற கிடையாதுங்கிறது தான். அதனால கேசாதிபாதமாக இங்க முருகப்பெருமானை பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கும், பெரும்பாலும் கேசாதிபாதமாகத்தான் இருக்கும். இங்கே முழுமதி அண்ணன் ஆறு முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும் வேறுள படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும் அணிமணி தண்டையார்க்கும் சொல்லுமலர் அடியும் கண்டான். கச்சியப்பர் கேட்கிறார், அவன் தவம் செப்பற்பாற்றோ, எந்த முருகப்பெருமானை காண வேண்டும் துதிக்க வேண்டும் என்று நாடி தேடி தொடுவார்பால் நத்தாக திரிவேனோ மாடக்கூடற்பதி ஞான வாழ்வை சேர தருவாயே, அவரை அடைய வேண்டும் என்று நாடி தேடி தொடுவார்பால். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கவியுடுத்தும் தாழடை வைத்தும் காய்கனி துத்தும் கடும தடுமாறி காசினியை வெறுத்து சன்னியாசிகளாக அல்லது யோகிகளாக சென்று அவர்கள் இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று நாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்தேட்டாத யோகிகள் நாடேற்று காணொண்ணாதன நின்றனாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்தேட்டாத யோகிகள் நாடேற்று காணொண்ணாதன நின்றனாகத்து சாகை போய் புயர் மேகத்து
சிவத்தை சேர் ஸ்ரீராமனை நாதர்க்கு சுவாமியே சுரத்தம்பிரானே நாகத்து சாகை போய் உயர் மேகத்தை சேர் ஸ்ரீராமனை நாதர்க்கு சாமியே சுரத்தம்பிரானே நாசிக்குள் பிராணவாயுவை
எவ்வளவோ ஹடயோகம் செய்கிறார்கள். காவியுடுத்தும் தாஜடை வைத்தும் காடுகள் போக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் தெரியாதே ஜீவனொடுக்கும் பூதவொடுக்கும் தேரவொதிக்கும் சிவஞான அப்பேற்பட்ட எங்கெங்கேயோ சுற்றி சென்று நாடி தேடி தொழுவார்பால் என்று அவனை நாடிக்கொண்டிருக்க அசுரனுக்கு தாரகாசுரனுக்கு முன்னாலே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு. இவனுடைய தவத்தை விட சிறந்த தவம் உண்டா என்று ஆச்சரியப்படுகின்றார் கச்சியப்பர். அசுரகாண்டத்துல பார்க்க போகும்போது எப்படியெல்லாம் இவர்கள் தவம் செய்திருக்கின்றார்கள் என்று அதை நல்ல வழியில பயன்படுத்தலே என்பதுதான் இவர்களுடைய குறையே தவிர அந்த அடம் என்று சொல்வார்கள் இல்லையா, ஒரு பிடிவாதம், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற பிடிவாதம் இவர்களுக்கு தவம் செய்வதிலே பிடிவாதம் இருந்தது. ஆனால் அதை நல்ல வழியிலே பயன்படுத்தக்கூடிய தன்மை தான் இவர்களிடத்திலே இல்லை, அவ்வளவுதான். அந்த முருகப்பெருமான் வந்து சின்னஞ்சிறு குழந்தையாக நின்று கொண்டிருக்கிறாராம், பார்க்கிறான், மெய்மறந்து பார்க்கிறான். எப்பேற்பட்ட விழிகள், எப்பேற்பட்ட முகங்கள், எப்பேற்பட்ட கரங்கள், அவனுடைய திருவடி எப்பேற்பட்டது என்று ஒவ்வொரு அங்கமாக பார்த்தபடியே தன் நிலை மறந்து நின்று கொண்டிருந்தானாம் தாரகன். ஒரு குணம் அப்படியே பார்த்தான், அடடே விரோதியை கண்டு வியந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு அவனுடைய ஆணவம் வந்தது. இதுதான் நம்முடைய தன்மையிலே என்னாகும் நினைப்போம், சில சமயங்கள்ல நமையறியாத மயங்கி நிற்போம், அருள் அதெல்லாம் ஆகாது என்ன சார் அப்படின்ட்டு நம்முடைய மாயை ஆணவம் நம்மை மறைக்கின்றது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது அடுத்தது இவன் எப்படி வந்தான், தற்பரம் அது உடைய சிந்தை தாரகன் இணைய ஆற்றால் சிற்பர மூர்த்தி கொண்ட திருரு அனைத்தும் நோக்கி அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல் என்றான். ரொம்ப அருமையான பாடல். இதுக்கு விளக்கம் சொல்ல போனாலே நம்ம பலவிதமான இடங்கள்ல தொட வேண்டி இருக்கும். இப்ப ரெண்டு பேர் சண்டை போட்டு அப்படியே விடல, அடுத்த ஒரு ஸ்காந்தத்திலே இருந்து ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகின்றோம். தற்பரம் அது உடைய சிந்தை தாரகன் இணை ஆற்றால் சிற்பர மூர்த்தி கொண்ட திருவுரு அனைத்தும் நோக்கி, யோசித்து பாருங்க என்ன வார்த்தை பயன்படுத்துகின்றார், சிற்பர மூர்த்தி கொண்ட சிற்பரமாக எவன் இருக்கின்றானோ, சித்தாகாசத்திலே எவன் விளங்கி கொண்டிருக்கின்றானோ அவனுடைய திருவுரு அனைத்தும் நோக்கி. இதுல ரெண்டு பொருள் உண்டு, திருவுருவை முழுவதுமாக கண்டான், இதுவே பெரிய விஷயம். எவன் இந்த விஸ்வரூபத்தை கொண்டிருக்கிறானோ அவனுடைய முழுமையான அந்த உருவத்தை பார்ப்பதுங்கிறது சாதாரணமான விஷயமா, முழுவதுமாக கண்டான் என்பது ஒரு பொருள். இரண்டாவது, அவனுடைய பலவிதமான தோற்றங்களையும் கண்டான், திருவுரு அனைத்தும் நோக்கி அவனுடைய திருவுருவங்கள். இதை பன்மையாக எடுத்துக்கொள்ளலாம், எப்பேற்பட்டது, அவனே சிவன், அவனே அம்பிகை, அவனே குமார கடவுள், அவனே இங்கு எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் கண்டான் என்பது பார்க்கலாம். ஏன்னா சுவரத்மனுக்கும் இதே போல ஒரு விதமான காட்சியை கொடுக்கிறார் முருகப்பெருமான். அவன் அப்பொழுது நினைத்தானா தாரகாசுரன், அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல். இவன் ஆச்சரியப்படுகிறான், இவன் கொல், இவன் தானோ, ஆச்சரியப்படுகிறானா, என்ன சொல்லுகின்றான், அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றார். இப்பேற்பட்ட உருவம் தாங்கி வர வேண்டும் என்றால் அது அற்புதமாகத்தான் இருக்க முடியும். அற்புதம் என்ன, என்ன இல்லாத ஒன்று ஏற்படுகிறது, அதற்கு முன்பு இல்லாத ஒன்று ஏற்படுகிறது. அற்புதம், அற்புதம் எய்தி ஒன்று அற்புதமாக ஒரு இல்லாத ஒரு பொருளாக இப்பொழுது ஏற்றுக்கொண்டு வருகிறான். அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் இவன் அற்புதமாக, இதற்கு முன்பு இல்லாத ஒரு வடிவத்திலே இவன் ஒரு முகமாக அம்பிகையாக இருந்தானோ, இவன் ஐந்து முகமாக சதாசிவனாக இருந்தானோ, அவன் இப்பொழுது ஆறு முகத்தை கொண்டு அமர் செய்ய வந்தான். அற்புதம், இதுக்கு முன்னாலே இல்லாத வடிவம் இது இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான். இன்னொன்று, இவனுடைய திருவருவங்கள் இந்த விஸ்வரூபத்தை பார்த்தாலே இந்த அற்புதமான தேஜோமயமான ரூபத்தை பார்க்கும் பொழுது இது விவரிக்க முடியாததாக, அற்புதம்னா விவரிக்க முடியாத ஒன்றாக, அற்புதம் எய்தி நம்மே விவரிக்க முடியாத இந்த தேஜோமயமான ஸ்வரூபம் நம் மீது போர் செய்ய வந்ததுங்கிற ஒரு காரணம். ஏன்னா எல்லாமே அவனுடைய உருவமாக இருக்கும் பொழுது என் மேல ஒரு சண்டைக்கு வந்தான், போருக்கு வந்தாங்கிற ஒரு விளையாடலை நிகழ்த்துகின்றானே, இது அற்புதம். அற்புதம் எய்தி நம்மே அமர் செய்ய வந்தான் என்றால் இவன் யாரா இருக்க முடியும்? கற்பனை கடந்த ஆதிக்கடவுளே. அருமையான வார்த்தை இந்த இடத்துல போடுகிறார், கற்பனை கடந்த. இது வந்து வேத வாக்கியம், யதாவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசகா என்று நம்முடைய மனத்துக்கு எட்டாதவன் என்று அந்த பரம புருஷனை வேதமாதா துதிப்பாள். அதே போலத்தான் இவன் சொல்லுகின்றான், கற்பனை கடந்த நம்முடைய கற்பனையிலே மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாத மனத்தை தாண்டிய, மனத்தையே தாண்டினது என்று சொன்னால் அது வாக்கையும் தாண்டியதாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா மனத்திலே எது இருக்கிறதோ, இந்த ஐம்புலன்களாலே எது அனுபவிக்கப்படுமோ அதையே இந்த வாக்கினாலே கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கிற பொழுது மனத்தையே தாண்டிய மனாதீத கோச்சரமாய் நின்ற பொருள் என்று சொல்லும் பொழுது இதை எப்படி வாக்குக்கு சொல்ல முடியும்? வாக்கிரந்த என்று பாடுவார். அதே மாதிரி வாக்கிரந்த அமுதம் மயிர்கார் தோறும் தெக்கினன் என்று மாணிக்க வாசகர் பாடுவார். வாக்கு இருக்கின்றது அந்த இடத்துல, வாக்கு இருக்க முடியாது. அருணகிரிநாதர் பாடுவார், சொல்லனாத இந்த ஆனந்தமே என்று மனோலயம் வந்து வந்து தாக்கும் என்று சொல்லும்படியாக மனத்தை தாண்டிய மனோதீதனாக சுரபூபதியாக எவன் இருக்கின்றானோ அவன் கல்பனை கடந்த மனத்தை கடந்தவன், மனத்தினாலே நினைக்க முடியாத ஒரு பரம்பொருளாக பரமபுருஷனாக இருக்கின்றான். இந்த வேத கருத்தில் அப்படியே நுணுக்கமா எடுத்துக் கொண்டு வருகிறார் கச்சியப்பர், கற்பனை கடந்த ஆதிக்கடவுளே, இவனே பரமபுருஷன், இவனே பரமாத்மா, இவனே ஆதியான எல்லாருக்கும் தெய்வமாக இருக்கின்ற ஆதியாக இருக்கப்பட்ட இறைவன், இவர் கடவுள் அவர் கடவுள், இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் எல்லாம் மயங்களை தாரகாசுரன் நிச்சயம் செய்கின்றான். அவனுக்கு தெரிகின்றது எப்போ முருகப்பெருமானுடைய காட்சி வந்த பொழுது, இவனே கடவுள், வெறும் கடவுள் கிடையாது, இவனே ஆதிக்கடவுள். ஏன் தெரியுமா? பிரம்மனை எதிர்த்திருக்கின்றான், இந்திரனை எதிர்த்திருக்கின்றான், விஷ்ணுவை எதிர்த்திருக்கின்றான், எல்லாரையும் தோற்றோடச் செய்திருக்கின்றான். இவர்களெல்லாம் கடவுள்கள் அல்ல. ஏன்னா அவனே தாரகாசுரனே எல்லாரையும் தோற்கடித்திருக்கின்றான். சிவபெருமானிடத்திலே வரம் வாங்கினான், அந்த சிவனையும் மிஞ்சியவனாக சிவகுமாரன் இருக்கிறானே, அதனால பார்த்தான் அயனன ஆகி அரியன ஆகி அரிய அரணன ஆகி அவர் மேலாய் என்றிருக்கக்கூடியவன், இவனே பரம்பொருள் என்று அவன் அங்கே நிச்சயம் செய்கின்றான். என்ன ஆச்சரியம் கச்சியப்பர்! அதே போலத்தான் ஸ்காந்தத்துல தேவாதி தேவர்கள் எல்லாம் நீயே பரமபுருஷன் என்று ஸ்தோத்திரம் பண்ணா நம்ம ஒத்துக்க மாட்டோம், என்ன சார் ஜாக அடிக்கிறான், இவங்களுக்கு தேவைங்கிறதுனால ஸ்தோத்திரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். கிடையாது, இங்க அதனாலதான் வைத்தார் அசுரன் ஸ்தோத்திரம் செய்கிறான். அசுரன் எவன் எதிர்த்து வந்திருக்கின்றானோ, எவன் முருகனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அப்பேற்பட்ட தாரகாசுரன் சொன்னதாக இங்கே வைத்த கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல் என்று அந்த சிவமூர்த்தி, அவனிடத்திலே வந்த சிவகுமாரன் இருக்கிறானே, இவன்தான் கடவுள், இவனே ஆதி கடவுள் என்று அவன் அங்கே தீர்மானம் செய்தானா, தன்னை தேற்றிக் கொண்டான்? கிடையாது, அவனுக்கு மீண்டும் அவனுடைய மாயை அவனை சூழ்ந்தது. அவன் அப்பொழுது பேசுகின்றான். இல்ல ரெண்டு விதமா ரொம்ப அழகானது உண்டு, நம்ம பேசுவதை சொல்லிவிட்டு அதுல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வேதபரமாக இருக்கப்பட்ட அந்த வார்த்தைகளையும் பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், இந்த பரப்பா உலக கர்த்தா உலக தேவன், நீ ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது நீ தான் உலகத்துக்கெல்லாம் காரணம், உலகத்துக்கே நாதனாக இருக்கக்கூடியவன், அப்படி உன்னை பெற்றிருக்கக்கூடிய உமையையும் பரமேஸ்வரனை ஆகின்ற அந்த சிவபெருமானையும் விட பாக்கியசாலி உலகத்துல யார் இருக்க முடியும்? இந்த பார், எங்களுக்கும் தேவர்களுக்கும் இருக்கக்கூடியது இயல்பு, அவர்கள் எங்களோடு யுத்தம் செய்வார்கள், நாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்கின்றோம், இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இது இயல்பு, அவர்கள் எங்களை அழிக்கிறார்கள் அழிக்கிறார்கள், நாங்கள் அவர்களை அழிக்கிறோம், ரெண்டு நடந்து கொண்டே இருக்கின்றது, இது இயற்கை, ஒன்று இதை பண்ண முடியாது, துவேகம் இரண்டு பேருக்குமே இருந்து கொண்டிருக்கிறது, இதுக்கு காரணம் பரமேஸ்வரன், எல்லாம் கடவுள் சித்தத்தாலதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பரமேஸ்வரனுக்கு குமாரன் நீ, ஆத்மா தன்னுடைய ஆத்மாவே தன்னுடைய உயிரே மகனாக பிறக்கின்றது என்று வேதங்கள் சொல்லுகின்றன. இப்போ அவனுடைய ஆத்மாவே நீ மகனாக இருக்கக்கூடியவன். அப்படின்னா சிவபெருமான் நீ தான், உன்னோடு நான் எப்படி நான் சண்டை போட முடியும்? விஷ்ணுவை எல்லாம் விட்டுடு, விஷ்ணு எங்களுக்கு அவசியம் இல்லை, பிரம்மாவை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. ஆனால் பரம உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கப்பட்ட சிவபெருமானுடைய குமாரன் நீ, அவனைப் போலவே எங்களுக்கு இருக்கக்கூடியவன், அவனைப் போலவே நீ எங்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆக வேண்டும். ஆன காரணத்தினால எங்களோட எதுக்கு சண்டைக்கு வந்தா என்று ஸ்காந்தத்தில் கேட்பான். அதை தமிழ ரொம்ப அழகா கச்சியப்பர் சொன்னார். நாரணன் தனக்கும் மற்றை நான்முகன் தனக்கும் வெள்ளை வாரணன் தனக்கும் அல்லால் மதிமுடி அமலனுக்கும் தாரணி தனில் எமக்கும் சமரினை இழைப்ப இங்கோர் காரணமில்லை. மைந்த வந்ததன் கலரு கொஞ்சம் வித்தியாசமா இந்த இடத்துல சொல்லுவார். நாரணன் அவனுக்கும் மற்றை நான்முகன் பிரம்மாவுக்கும் வெள்ளை வாரணன் அதாவது ஐராவதத்தை தனக்கு வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய இந்திரனுக்கும் தவிர சிவபெருமானோடு எங்களுக்கு பகைமை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவனிடத்திலே தோன்றியிருக்கக்கூடிய குமாரனே நீ எதுக்காக இப்பொழுது வந்த என்று கேட்கின்றான். அப்ப முருகப்பெருமான் அவனை பார்த்து கேட்கிறார். ஸ்காந்தத்துல ரொம்ப அழகா சொல்லுவார், என்னமோ வஞ்சகமாக இச்சகம் பேசி நீ பேசுகிறாயே, யார் நீ முதல்ல அதை சொல்லுனர் ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல நம்ம கிடைக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப ஒருத்தன் சொல்றான்னா நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம சொல்லுவோம் அந்த நாங்க பேசிட்டு இருக்கோம், ஏன் உள்ள வர்றான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா முருகப்பெருமானுக்கு தெரியாதா என்ன, எல்லாம் சர்வான் தெரியாமையாக உலகத்தை எல்லாம் அறிந்தவர், தானே அதனுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தாரகரை பத்தி தெரியாதா? ஆனா தெரியாதது போல கேட்கிறார், நீ யார் முதல்ல அதை சொல்லு, இச்சகமாக வஞ்சகமான வார்த்தைகளை பேசுகிறாய் முதல்ல நீ யார் என்று கேட்கிறார். அப்ப தாரகன் சொல்லுகிறான் தன்னை பற்றி, நான் தான் தாரகன் சூரபத்மனுடைய தம்பி, உன்னிடத்துல ஏமாற்றுவதற்கெல்லாம் நான் வரல, எனக்கு ஒண்ணும் விரோதம் கிடையாது, நான் உண்மையை சொல்ல வந்தேன்னு சொல்லுகிறான். அப்ப முருகப்பெருமான் என்ன செய்கிறார், அவனுக்கு அந்த எதற்காக யுத்தத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் ஸ்காந்தத்துல. இது கொஞ்சம் நாம நுணுக்கமாக பார்க்கக்கூடிய விஷயம். இதுல வேதத்தினுடைய அற்புதமான கருத்து ஒன்று சொல்லுகிறார் முருகப்பெருமான், நம்ம அதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். தமிழிலே கச்சியப்பர் சொல்லும் பொழுது, அறவினை புரிந்தே யாருக்கும் அருளொடு தண்டம் செய்யும் இறைவனாகும் ஈசன், இமயவர் தம்மை நீங்கள் சிறை அடை சிறையடை வைத்த தன்னை திருவிழம் கொண்டு நுந்தம் விரலொடு வன்னை சிந்த விடுத்தனன் எம்மை என்றான். அந்த ஸ்காந்தத்துல கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பாடலுக்கு இது அப்படியே பொருந்தும். இறைவன் என்ன செய்கின்றான், நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றபடியாக அவர்களுக்கு தண்டனையோ அல்லது அருளோ சிவபெருமான் கொடுக்கிறான். அறவினை புரிந்தே யாருக்கும் அருளோடு தண்டம் செய்யும் இறைவனாகும் ஈசன், அருள் கொடுக்கிறான் இல்லை என்ற அவர்களை தண்டிக்கின்றான். அது அருளின் காரணத்தினாலேதான் அறக்கருணை மறக்கருணை என்று ரெண்டு இரண்டு உண்டு. அவன் என்ன செய்தான், இமயவர் தம்மை நீங்கள் சிறையிடை வைத்த தன்னை திருவிழம் கொண்டு சூராதி அவுணர்கள் நீங்கள் எல்லாம் இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்த காரணத்தினாலே உந்தம் விரலொடு வன்னை சிந்த விடுத்தனன் எம்மை என்றான். உன்னுடைய வீரத்தை வலிமையை அழிக்கும் பொழுது நான் வந்து என்னை அனுப்பி இருக்கின்றான், சிவனாலே அனுப்பப்பட்டு நான் வந்திருக்கின்றேன் என்று இந்த இடத்துல முருகப்பெருமான் சொல்லுகிறார். இதுல அவர் முருகப்பெருமான் ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது முதல்ல அந்த கருத்தை மட்டும் முதல் அந்த கருத்தை சொல்வதற்கு முன்பாக அவர் என்ன பேசினார்னு சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் சிருஷ்டி கர்த்தாவாக பரமேஸ்வரன் இருக்கிறார், இந்த உலகங்களை எல்லாம் படைத்து காத்து அவிக்கக்கூடியவர், எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தாவாக லோக குருவாக இருக்கக்கூடியவர், இந்த உலகத்தை எல்லாம் அவர் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், இந்த உலகத்தில் இருந்து ஒவ்வொரு காரியமும் தர்மத்தினுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று அவர் தான் அணை மாதிரி அல்லது கரை மாதிரி சேது என்று சொல்லும்படியாக அவர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கின்றார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவரால் இது செய்யத்தகுந்தது இது செய்யத்தகாதது என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. செய்யத்தகுந்ததை செய்தால் சந்தோஷிக்கிறார், செய்யத்தகாததை செய்தால் அவர்களுக்கு தண்டிக்கின்றார். நீங்கள் செய்யத்தகாததை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தர்ம காரியங்களுக்கு விருத்தமாக வேதத்திற்கு சொல்லப்பட்ட காரணத்தில் இது செய்யத்தகாதது என்று எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சமே ருத்ரனுடைய சரீரம், இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பார்க்க போகிற அந்த தத்துவங்களை எல்லாம் பிரபஞ்சமே இந்த ருத்ரனுடைய சரீரம், அது அந்த சரீரத்துக்கு துன்பம் செய்தால் என்ன, அந்த அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு துன்பம் செய்தால் என்ன, இறைவனுக்கு துன்பம் செய்தால் என்ன, அவனுக்கு நீங்கள் தீங்கிழைத்தவர்கள் ஆகின்றீர்கள், அவன் இப்படி செய்யாதேன்னு சொல்லக்கூடிய காரணத்தை எல்லாம் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். ஆக உங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக, உங்களை திருத்த வேண்டும் மறக்கருணா என்று சொல்வதற்காகத்தான் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார். இப்பொழுதே நீ போய் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிடு, என்ன நீ என்னோடு போரிட வந்திருக்கிறாய், உயிரோடு நீ செல்வது கிடையாது, ஒரு வார்த்தை சொல்லிடுது மாதிரி முருகப்பெருமான் வந்திருக்கிறான், நீ போரிட வந்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு. உன்னுடைய சகோதரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து விடு, யார் தூதன் மூலமாக செய்தி சொல்லி அனுப்பிவிடு. அவர்கள் உங்களுடைய சுற்றம், உங்களுடைய அரண், உங்களுடைய நகரம் எல்லாவற்றோடும் நான் உங்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்வதாக இந்த இடத்துல அவன் முருகப்பெருமான் பேசுகிறார். கோபத்திலே துடிக்கிறான் தாரகன். என்ன நினைக்கிறாய் நீ? இதுல முதல்ல பேசினதுக்கும் அடுத்த பேசினதுக்கும் என்ன ஆகும், வித்தியாசம் இருக்கும். அவன் சொல்லுவான், நீ சொல்லுகிறாயே இது செய்யத்தகுந்தது, எதை செய்யத்தகாதது என்று சொல்லுகிறாயே, அது செய்யத்தகாததுதான் எங்களுடைய தர்மம். நீ வந்து உயிரெல்லாம் ஹிம்சை பண்ணாதேன்னு சொல்ற, எங்களுடைய தர்மமே உயிரை ஹிம்சை செய்வதுதான், இதை தவறு என்று எப்படி சொல்ல முடியும்? இதுதான் நாங்கள் செய்யக்கூடியது, இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஈவிரக்கம் இல்லாமல் இந்த தேவாதி தேவர்களை எல்லாம் அழிப்போம், அடிப்போம், உயிரினங்களை ஹிம்சிப்பதுதான் எங்களுடைய பராக்கிரமம், அதுதான் எங்களுடைய பெருமை, நீ செய்யாதே என்று எப்படி சொல்ல முடியும்? நாங்க அப்படித்தான் செய்ய முடியும். ஒன்று. இரண்டாவது விஷயம், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? என்னுடைய நான் போர் சென்றிருக்கும் பொழுது விஷ்ணுவானவர் அவருடைய சக்கராயுதத்தையும் ஒளி பொருந்தியது, உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய சுதர்சன சக்கரத்தை என் மீது விட்டறிந்தார். என்னுடைய மாறுதியிலே பட்டு தெரித்து கீழே விழுந்தது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாததாக ஆனது. பிரம்மா பிரம்மாஸ்திரத்தை எய்தார், அது என்னுடைய மாறுதியிலே பட்டு பொடி பொடியாக போனது. அதே போல சௌரவாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது, பலவிதமான அஸ்திரங்கள் எல்லாம் இவர்கள் விடுத்தார்களே, ஒருவருடைய அஸ்திரமும் பிரயோஜனப்படவில்லை. என்னுடைய கொம்புகளினாலே அஷ்டதி கஜங்களும் குத்தப்பட்டு அவை அந்த வாமனன் என்று சொல்லக்கூடிய அதன் முதலாக அஷ்டதி கஜங்கள் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிற அவையெல்லாம் பொறிட்டு என்னுடைய தண்டத்தினாலே குத்தப்பட்டு என்னுடைய கொம்புகளினாலே குத்தப்பட்டு மோதி திக்கு யானைகள் ஓடிவிட்டன. எல்லாம் இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு அடியினாலே இந்த பூமி பிளந்திருக்கிறது, எல்லா சேனைகளும் அழிகின்றன. இப்பேற்பட்ட வீரனா நான் இருக்கும் போது சின்ன குழந்தை 16 வயசு கூட கிடையாது, 16 வயசு ஏன்னு கேட்டா அதுதான் யுத்தத்திற்கு பொருத்தமான வயது என்று இந்த சாஸ்திரங்கள் சொல்லும். அந்த சோழச வருஷம் என்று சொல்ல முடியாது, இந்த 16 வயது நிரம்பி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் பாலன் என்கின்ற தன்மை மாறி யுத்தத்திற்கு அவன் பரிபூர்ணமான தகுதி உடையவன் என்று சொல்லுகின்றார்கள். ஆக அந்த 16 வயது கூட இல்லாத நீ வந்திருக்கிறாய், இளங்கன்று பயமறியாதப்பா, சின்ன குழந்தை வந்துட்டே, நான் உன்னை மன்னித்து விட்டேன், காரணம் என்ன, எனக்கு வரம் கொடுத்த சிவனுடைய புத்திரன் நீ, மன்னித்து விட்டேன், திரும்பி சென்று விடு, ஓடிவிடுன்னு பேசுகிறான். அப்போ கோபத்தோடு பேசுகின்றாராம், நீ எப்பேற்பட்டவன், உன்னுடைய நீ பேசக்கூடிய தற்பெருமை இருக்கின்றதே, பிரயோஜனம் இல்லாத தற்பெருமை, வீண் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிற ஒன்றுமே கிடையாது என்று சொல்லும்படியாக பலவிதமான அந்த சரித்திரங்களை அங்கே சொல்லி மீண்டும் இரண்டு பேரும் போரிடச் செய்கின்றார்கள். இந்த ரெண்டு விஷயம் இதுல பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் முதலிலே பேசிய விஷயம் வேத சாஸ்திரத்திலே எப்படி இருக்கின்றது, சிவபெருமான் எப்படி வைத்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று. இரண்டாவது விஷயம், சரித்திரங்கள் சொல்லுகிறார் சிவனுடைய மகத்துவத்தை முருகப்பெருமான் சின்ன சின்ன விஷயமாக சொல்லுகிறார். இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டும். இதுல இன்னொன்று, நான் முதலிலேயே சொன்னதை போல இந்த போரிடக்கூடிய இடங்கள் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் முடியுமோ ஸ்காந்தத்திலே வேத சாஸ்திர கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ அங்கே சொல்லுகிறார்கள். இது நாம் தெரிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடியது, நம்ம அப்படியே கதைதானே என்று நினைத்து விடக்கூடாது. நமக்கு இந்த புராணங்கள் எல்லாம் வேதசாஸ்திர கருத்துக்களை விளக்க வந்தவை, அதுல புரியாமல் மறை பொருளாக இருந்த வேத கருத்துக்களை நமக்கு விளக்கமாக சொல்வதற்காகத்தான் இதிகாச புராணங்களே. இந்த புராணங்கள் விளக்கமாக அங்கெங்கே கதை சொல்லும் உதாரணங்கள் இங்கே இருக்கும். தாரகாசுரன் பேசுவதற்கும் முருகப்பெருமான் பேசுவதற்கும் உதாரணமாக இது இருக்கும், எது செய்யத்தகுந்தது எது செய்யத்தகாததுன்னு. இப்ப வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகிறது, முருகப்பெருமான் எதை சொல்லுகிறார், இதை நம்ம பார்க்க வேண்டும். கொஞ்சம் எனக்கு உங்களுடைய செவிகளை கொடுங்கள், இது என்ன கதையாக இல்லாமல் கருத்துக்களை பார்க்கிறோம், கொஞ்சம் உங்களுடைய மனத்தை கொடுங்கள். அதை திரும்பி கதை போகும்பொழுது சந்தோஷமா கேட்டுக்கொண்டிருக்கலாம்.